வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சிப் பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அதேவேளையில் பாரம்பரியத்தை பாதுகாப்பதிலும் தமது அரசு கவனம் செலுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. வக்ஃப் சட்டத்திருத்த மசோதா தொடர்பான நடவடிக்கைகள் ஜனநாயக ரீதியில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். வங்கக்கடலில் அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலக பில்லியர்ட்ஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பங்கஜ் அத்வானி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சிப் பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அதேவேளையில் பாரம்பரியத்தை பாதுகாப்பதிலும் தமது அரசு கவனம் செலுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உத்தராகண்ட் மாநிலத்தின் வெள்ளி விழா கொண்டாட்டங்களை ஒட்டி காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். உத்தராகண்ட் மாநிலம் வளர்ச்சிப் பணிகளில் தற்போது புதிய சாதனைகளை படைத்து வருவதாக அவர் கூறினார். நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளை எட்டுவதில் கடந்த நிதியாண்டில் இம்மாநிலம் முதலிடத்தை பிடித்ததாக அவர் தெரிவித்தார். புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதிலும் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதிலும் உத்தராகண்ட் மாநிலம் முன்னணியில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இம்மாநிலத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த நிதியாண்டில் 14% அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் தனிநபர் வருவாயும் இருமடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். உத்தராகண்ட் தினத்தை ஒட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு ஜக்தீப் தன்கர், மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு தர்மேந்திர பிரதான் உட்பட பலர் வாழ்த்து செய்தி விடுத்துள்ளனர். மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. பிஜேபி, காங்கிரஸ், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைக்கு 2 கட்டங்களாக வரும் 13ஆம் தேதியும் 20ஆம் தேதியும் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. மகாராஷ்டிரா சட்டப்பேரவைக்கு 1 கட்டமாக 20ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை 23ஆம் தேதி மேற்கொள்ளப்படும். வக்ஃப் சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக விரிவான விவாதம் நடைபெற வேண்டும் என்பதே மத்திய அரசின் நிலைப்பாடு என்று அதற்கான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் தலைவர் திரு ஜெகதாம்பிகா பால் கூறியுள்ளார். அசாம் மாநிலம் குவஹாட்டியில் இன்று செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் அவர் இவ்வாறு கூறினார். அசாம் மாநில அரசு அதிகாரிகள், வக்ஃப் வாரிய நிர்வாகிகள் மற்றும் சிறுபான்மை ஆணையத்தின் பிரதிநிதிகள் ஆகியோருடன் இது தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட இருப்பதாக அவர் தெரிவித்தார். இதேபோல் வழக்கறிஞர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருடனும் மசோதா குறித்து விவாதிக்கப்பட இருப்பதாக தெரிவித்தார். இந்த குழுவில் இடம்பெற்றுள்ள எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இதனை அரசு குழுவாக கருதாமல் கூட்டுக்குழு கூட்டத்தின் நடவடிக்கைகளில் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்றும் திரு ஜெகதாம்பிகா பால் கேட்டுக் கொண்டார். இதற்கிடையே வக்ஃப் சட்டத்திருத்த மசோதா தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளும் ஜனநாயக ரீதியில் நடைபெற்று வருவதாக தெலுங்கு தேசம் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய அமைச்சருமான திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இன்று விஜயவாடாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் காரணமாக இந்த மசோதாவை எதிர்க்க வேண்டிய அவசியமில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த மசோதா தொடர்பாக மத்திய அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு எதிர்க்கட்சிகளும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று திரு ராம்மோகன் நாயுடு கேட்டுக் கொண்டார். நாட்டின் மின்சார தேவை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதற்கு ஈடு செய்யும் வகையில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டிற்கும் ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான திட்டங்களுக்கும் மின் விநியோக கட்டமைப்புகளை வலுப்படுத்துவதற்கான திட்டங்களுக்கும் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிக்கந்தராபாத் ஷாலிமார் இடையேயான வாராந்திர விரைவு ரயில் மேற்குவங்க மாநிலம் நல்பூர் அருகே தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. இந்த ரயிலின் 3 பெட்டிகள் தடம் புரண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த விபத்தில் யாரும் காயமடையவில்லை என்றும் அவர் மேலும் கூறுகிறார். பயணிகள் பேருந்துகள் வாயிலாக அவர்கள் செல்லும் இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த வழித்தடத்தில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
3ஆம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். பிரதமரின் சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் 3,50,000 வீடுகள் பயன். இளையோருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கென 2,00,000 கோடி ரூபாய் மதிப்பிலான தொகுப்பு திட்டம். நடுத்தர வர்க்கத்தினர் பயன்பெறும் வகையில் தங்கம் மற்றும் வெள்ளிக்கான சுங்கவரி 6% பிளாட்டினத்திற்கான சுங்கவரி 6.4% குறைப்பு. உற்பத்தி துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம், கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கம். வேளாண் விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிகரிப்பு. வானிலை மாற்றங்கள் குறித்த தகவல்களை துல்லியமாக வழங்க 2,000 கோடி ரூபாய் மதிப்பிலான இயக்கம். எந்த ஒரு பருவநிலை காலத்திலும் பயிரிடக்கூடிய 109 புதிய ரகங்கள் அறிமுகம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள்.
தமிழகத்தில் உயர்கல்வி மாணவர் சேர்க்கை தொடர்பான அனைத்து விவரங்களையும் வழங்கும் வகையில் ஒரு உதவி மையம் ஏற்படுத்தப்படும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோ வி செழியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். பட்டம் மற்றும் ஆராய்ச்சி படிப்புகள் குறித்தும் மாணவர் சேர்க்கை குறித்த அனைத்து விவரங்களையும் இந்த உதவி மையம் வழங்கும் என்றும் அமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1039வது சதய விழா தஞ்சாவூர் பெரிய கோவில் வளாகத்தில் இன்று காலை தொடங்கியது. இதனையொட்டி பெரிய கோவிலை சுற்றியுள்ள அனைத்து சாலைகளும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
மாமன்னர் ராஜராஜ சோழன் பிறந்த ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரம் சதய விழாவாக ஆண்டுதோறும் 2 நாட்கள் அரசு விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்று இரவு வரை கவியரங்கம், தமிழ் இனிமை பட்டிமன்றம், பழங்கால இசை கருவிகளோடு நாட்டிய கலைஞர்கள் பங்கு பெறும் நடன நிகழ்ச்சி உள்ளிட்டவைகள் நடைபெறவுள்ளன. சதய விழாவை ஒட்டி தஞ்சாவூர் பெரிய கோவில் மற்றும் பெரிய கோவிலை சுற்றியுள்ள சாலைகள் அனைத்தும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. நாளைய தினம் காலை 7 மணி அளவில் அரசு சார்பில் மாமன்னர் ராஜராஜ சோழன் சிலைக்கு மாலை அணிவித்தல் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. சதய விழாவை ஒட்டி தஞ்சாவூர் மாவட்டம் விழா கோலம் பூண்டுள்ளது. தஞ்சாவூரிலிருந்து ஆர் நந்தகோபால்.
ஐநா அமைதிப்படையில் பங்கேற்று உயிர் தியாகம் செய்தவர்களின் நினைவாக சுவர் ஒன்று கட்டப்பட வேண்டும் என்பதில் உறுதியுடன் இருப்பதாக இந்தியா கூறியுள்ளது. நியூயார்க்கில் நடைபெற்று வரும் அமைதிப்படை தொடர்பான ஐநா அமர்வில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சுதான்ஷு திரிவேதி இதனை தெரிவித்தார். இந்த அமர்வில் ஜம்மு காஷ்மீர் குறித்து பாகிஸ்தான் கூறிய கருத்து கண்டிக்கத்தக்கது என்றும் திரு சுதான்ஷு திரிவேதி கூறினார். பாகிஸ்தானில் இன்று நேரிட்ட குண்டுவெடிப்பில் 12க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். பலுஜிஸ்தானில் உள்ள குவெட்டா ரயில் நிலையம் அருகே இந்த குண்டுவெடிப்பு நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். வங்கக்கடலில் அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இது வடமேற்காக இலங்கை மற்றும் தமிழகத்தை நோக்கி நகரக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம், புதுச்சேரிக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் வரும் 12ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளா மற்றும் ஆந்திராவின் ஒரு சில பகுதிகளிலும் அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் பனிப்பொழிவின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலக பில்லியர்ட்ஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பங்கஜ் அத்வானி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். தோஹாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் சௌரவ் கோத்தாரியை அவர் வென்றார். இதன் மூலம் சௌரவ் கோத்தாரிக்கு வெண்கலப் பதக்கம் கிடைத்தது. சர்வதேச ஹாக்கி சம்மேளனத்தின் நடப்பாண்டிற்கான சிறந்த ஆட்டக்காரர் விருது இந்தியாவின் ஹர்மன்பிரீத் சிங்கிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறந்த கோல்கீப்பருக்கான விருதுக்கு இந்தியாவின் ஸ்ரீஜேஷ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் 11-7, 8-11, 11-9, 11-8 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் வாங் போ யூ கிறிஸ்டியை வென்றார். சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியின் 4வது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எர்கேசி கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். கொலம்பியாவில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான சர்வதேச பேட்மிண்டன் போட்டிகள் இந்தியாவின் திபான்ஷு மற்றும் சிதா பிரக்ஞா ரெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக துப்பாக்கி சுடும் போட்டி இன்று புதுதில்லியில் தொடங்குகிறது. இந்தியா உட்பட 22 நாடுகள் இதில் பங்கேற்கின்றன. இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா ஏ அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மெல்போர்னில் நடைபெற்ற இப்போட்டியின் 3ஆம் நாளான இன்று 168 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு 2வது இன்னிங்ஸை ஆடிய ஆஸ்திரேலியா ஏ அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 169 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சிப் பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அதேவேளையில் பாரம்பரியத்தை பாதுகாப்பதிலும் தமது அரசு கவனம் செலுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. வக்ஃப் சட்டத்திருத்த மசோதா தொடர்பான நடவடிக்கைகள் ஜனநாயக ரீதியில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். வங்கக்கடலில் அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலக பில்லியர்ட்ஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பங்கஜ் அத்வானி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.